قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد اقترب للناس حسابهم وهم في غفلة مغرضون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم பலவற்ற அருளாலும் நிகழப்பெருமாகிய எல்லாம் அல்லாஹ் செய்கிறேன். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், சாலிகன்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். உங்களுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லிஷானு தாலா இப்பிரபஞ்சத்தை படைத்து, ஒரு பல கோடி படைப்பினங்களை படைத்து, அதிலும் மனிதனை அனைத்தையும் விட சங்கே பொருந்தியவனாக கண்ணியமான படைப்பாக படைத்து, இந்த மனித இனத்தின் மூலம் தன்னை அறிகிற, தன்னை விளக்கி வைக்கிற, அல்லாஹ் என்றால் யார் என்பதனை வெளிக்காட்டுகிற படைப்பாக, உயர்வான படைப்பாக மனிதனை அல்லாஹ் தஆலா வெளியாக்கியிருக்கிறான். அவன் வெளியாக்கப்பட்ட அந்த காலம் முதற்கொண்டு மனிதனுக்கு சொல்லி வருகிற அல்லாஹ் தஆலாவுடைய உபதேசங்களிலே மிக முக்கியமானது, மனிதன் இவ்வுலகிற்காக படைக்கப்படவில்லை, உலகத்தினுடைய சுகோபோகங்களுக்காக படைக்கப்படவில்லை, உலகத்திலே எண்ணற்ற படைப்புகள், எண்ணற்ற வஸ்துக்களை அல்லாஹ்வுத்தால படைத்திருந்தாலும் அதனை மனித உபயோகத்திற்காக படைத்திருக்கிறான், மனிதனுடைய பயனுக்காக படைத்திருக்கிறான். இதெல்லாம் உண்மைதான். இருந்த போதிலும் மனிதனை அல்லாஹ்வுத்தால படைத்தது இந்த உலகத்தினுடைய பயனுக்காக அல்ல, இந்த உலகத்திலே அவன் நீடித்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல, அவனுக்கென்றே சித்தப்படுத்தப்பட்டிருக்கிற மறுமை நாள் அங்கே உலகிலே பார்ப்பதை விட பல கோடி மடங்கு சுகங்களும் சுகபோகங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் அங்கே அமைய பெற்றிருக்கிறது. அந்த சுவனத்திற்காகத்தான் மனிதனை படைத்திருக்கிறான். உலகிலே படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் சுவனத்திற்கு செல்வது கிடையாது. சில படைப்பினங்கள் உலகத்தினுடைய முடிவோடு அது முடிந்து விடுகிறது, அதற்கு பிறகு மறுவாழ்வு என்பதற்கு அதற்கு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. அவன் கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அவன் எழுப்பப்படுவான், அவனுக்கு விசாரணை இருக்கிறது, மனிதனுக்காக வேண்டிய மீசான் என்கின்ற தராசு நிறுவப்பட்டிருக்கிறது, அதில் அவனுடைய உலகத்தினுடைய நன்மை தீமைகள் அவனுக்கு கணக்கிடப்படும். நன்மைகள் அதிகமாக இருக்கிற போது அவன் வெற்றி பெறுவான், தீமைகள் அதிகமாக இருந்தால் அவன் தோல்வியை பெறுவான் என்றெல்லாம் திருக்குறானிலே அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட வகைகளிலே பல உபதேசங்களை சொல்லிக் காட்டுகிறான். இருந்த போதிலும் கூட உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் இதைத்தான் போதித்தார்கள். மறுமை வாழ்க்கையை பற்றி தான் போதித்தார்கள். மறுமை வாழ்க்கை தான் மனிதனுடைய இம்மை வாழ்வை விட சிறந்தது என்பதனை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். இந்த போதனை நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து மட்டும் ஆரம்பமானதல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது முதற்கொண்டே இந்த போதனை தான் வந்திருக்கிறது. காலம் உள்ளளவும் இந்த போதனை நீடித்துக் கொண்டே வரும். திருக்குறானில் மட்டுமல்ல, நமக்கு முன்னால் இறக்கப்பட்டிருக்கிற எல்லா வேதங்களிலும் இந்த போதனை தான் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. தௌராத்தாக இருந்தாலும், இஞ்சிலாக இருந்தாலும், சபூராக இருந்தாலும், அனைத்து வேதங்களிலும் மறுமை பற்றிய, மனிதனுடைய மறுவாழ்வை பற்றிய செய்திகளை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குரானிலே அல்லாஹ் தஆலா ஏராளமான விஷயங்களை, ஏராளமான இடங்களிலே இந்த விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுவான். சுவனத்தை பற்றி குறிப்பிடுகிறான், நரகத்தை பற்றி குறிப்பிடுகிறான், மறுமை நாளை பற்றி குறிப்பிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே, ஏராளமான ஹதீஸ்களிலே இது இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். இவ்வளவும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருக்குறானை ஓதுகிற, விளங்கி ஓதுகிற ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயங்களை உணர்கிறான். இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது என்பதனை அவன் அறிந்து, அதாவது விளங்கிக் கொள்கிறான், நம்புகிறான். மறுமை நாளை நம்பாதவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது, ஈமானுக்குள்ளே வர முடியாது. எல்லா மனிதர்களும் அதை நம்புகிறோம். மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது, அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் எல்லாருமே நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்பிக்கையோடு நின்று விடுகிறதே தவிர அதற்கான ஏற்பாடுகள் நம்மிடத்திலே கிடையாது, அதற்கான சிந்தனைகள் நம்மிடத்திலே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே நான் சொல்லி அந்த வசனத்திலே சொல்லிக் காட்டுகிறான், மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. குர்ஆன் இறங்கிய போதே அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது இன்னும் சமீபத்தில் தான் இருக்கிறது, ரொம்ப காலமெல்லாம் கிடையாது. இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுமே அதனுடைய அடையாளங்களிலே ஒன்று, கியாமத்துடைய அடையாளங்களிலே ஒன்று. அப்ப ஹிசாபுடைய நாள் அல்லாஹ் சொல்லுகிற போது இப்ப தர வலிநாசி ஹிசாபுகள், மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. ஒஹும் ஃபி அஃப்லத்தின் முகரிதூன், இருந்தாலும் அந்த நாளை புறக்கணித்தவர்களாக ஒரு விதமான மறதியில இருக்கிறார்கள், ஒரு விதமான அசட்டை தன்மையிலே இருக்கிறார்கள். அதை பற்றிய சிந்தனை கிடையாது, அதை பற்றிய நினைவு கிடையாது. பெரும்பெரும் வழிமார்கள் கூட அதை பற்றி கவலையிலே இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிற போது அழகும் வல்லாம என்று சொல்லுகிறான், அவர்களுக்கு அந்த கவலையோ அந்த துக்கமோ அந்த வேதனையோ எதுவுமே கிடையாது, அந்த அச்சமோ எதுவுமே கிடையாது. இங்கே வாழுகிற போதும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது என்று இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இறைநேசர்களும் கூட ஹிசாபுடைய நாளை நினைத்து அவர்கள் கலங்கி இருக்கிறார்கள், அச்சப்பட்டு இருக்கிறார்கள், கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், மிகுதமாக கவலைப்பட்டு இருக்கிறார்கள். நமக்கு மரண நேரத்திலும் கூட அந்த கவலை வருவது கிடையாது. மரண நேரத்திலும் கூட ஒரு மூமினான மனிதன் மரணிக்குகின்ற நேரத்திலும் கூட இந்த துன்யாவை பற்றிய சிந்தனை, துன்யாவை பற்றிய கவலை, நம்முடைய சொத்துக்கள் என்ன ஆகுமோ, நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகுவார்களோ, வியாபாரம் என்ன ஆகுமோ, இதை பற்றி தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறானே தவிர, நம்மை படைத்து எத்தனையும் நமக்கு கொடுத்த அந்த வல்லை ரஹ்மான் இடத்திலே நாம் சந்திக்க இருக்கிறோமே, எந்த நிலையிலே நாம் அவனை சந்திப்போம் என்ற கவலை கொஞ்சமும் கூட மரண நேரத்திலும் கூட வருவதில்லை. இது எவ்வளவு பெரிய கைசேதம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உமரும் அசீஸ் ரஹமத்துல்லா அலை அவர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது உமர் என்று சொல்லப்படும், மிக நீதமான முறையில் இந்த பூமியில் ஆட்சி நடத்தியவர்கள். மிகப்பெரிய குழப்பங்களுக்கு பிறகு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ, அதிலும் குறிப்பாக சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி எப்படி இருந்ததோ, அது மாதிரியான ஒரு ஆட்சியை நிறுவியவர்கள் இந்த பூமியில். அதனால் வரலாற்றில் அவர்களை இரண்டாம் உமர் என்று சொல்லப்படும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி அதிகாரம் அமைந்திருந்தது என்று சொன்னால், ஒரே குட்டையில ஓனாயும் மாடும் ஒன்றாக நின்று தண்ணீர் அருந்தியது, கற்பனை அல்ல. ஒரே குட்டையிலே ஓனாய் ஆட்டை பார்த்து விட்டால் ஓனாய் அதை அடித்து சாப்பிடுகிற வரை நிம்மதி பெறாது. அப்படிப்பட்ட ஓனாயும் மாடும் ஒரே குட்டையிலே நின்று நீர் அருந்திய காட்சி உமர் இப்னு கத்தாப் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய காலத்திலே நடைபெற்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு நீதமாக அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதனால் அந்த நீதத்தை எந்த வஸ்துவும் தவறவில்லை, எந்த உயிரினங்களும் தவறவில்லை, மீறவில்லை. அவ்வளவு அற்புதமான ஆட்சி இந்த உலகத்திலே நிறுவியவர்கள் அவர்கள். அவரிடத்திலே அவருடைய பணிப்பெண், அதாவது அடிமை பெண், ஒரு நாள் வந்து சொல்லுகிறார், அமீர் முமினின் அவர்களே, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே மாஷர், அதாவது எல்லா ஜனங்களும் மறுமை நாளிலே எழுப்பப்பட்டு கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக அல்லாஹ் தஆலா அழைத்து அவர்களிடத்தில் விசாரணை செய்கிறான், அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய பெயரையும் அவருடைய தந்தையினுடைய பெயரையும் சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்படி அழைக்கப்படுகிற போது மனிதர்கள் வருகிறார்கள், வரிசையாக வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களிடத்தில் விசாரணை செய்கிறார். அந்த நேரத்தில் நீங்களும் அங்கே உங்களது பெயரை சொல்லி அழைக்கப்படுகிறது, நீங்கள் அந்த இடத்திலே அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்வதற்காக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன போது மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அந்த பணிப்பெண் சொல்ல இருக்கிற செய்தியை கூட அவர்களால் தாங்கி, அதாவது அந்த அளவுக்கு கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அச்சம், அந்த மறுமை நாளில் இறைவனை சந்திப்போம் என்கின்ற அந்த அச்சம் அவர்களை மயக்கமுறை செய்து விடுகிறது. ஆனால் அந்த பெண்மணி அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்காமலேயே உங்களை சொர்க்கத்துக்கு போக சொல்லிவிட்டார் என்ற செய்தியை கூட அவர்களால் வாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் மயக்கமிட்டு விட்டார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த மறுமை என்று அச்சம் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் இறைவன் நம்மை நிறுத்தி கேள்வி கேட்பான் என்ற அச்சம் இருக்குமானால், இந்த உலகிலே அவன் தவறு செய்வதற்கு துணிவானா, மற்றவர்களுக்கு துரோகம் அளிப்பதற்கு துணிச்சல் வருமா? அல்லாஹ் இதற்கெல்லாம் கேள்வி கணக்கு கேட்பான் என்ற அச்சம் இல்லாததுதான் அதற்கு காரணம். மார்க்கம் என்று சொன்னால் என்ன, இதுதானே மார்க்கம். மறுமை பற்றி அச்ச மனிதர்களுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். அதன் மூலம் இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா விதமான குற்றங்களை விட்டும் தெரிந்தும் தெரியாமலும் தெரியாமல் சில நேரங்களில் செய்து விடுகிறோம். அதற்காக வருந்துவதோடு தெரிந்து விட்டால் அந்த குற்றங்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிற அந்த நிலைக்கு பேர் தான் மார்க்கம் என்பது. ஆனா நமக்கு மார்க்கம் என்பதெல்லாம் ஒரு சமய சந்தர்ப்பத்திற்கு தான், அது நிரந்தரமா நம்ம இடத்துல இருக்கணும் என்ற அந்த எண்ணமும் கூட நம்ம இடத்திலே இல்லை. ஏதாவது சந்தர்ப்பம் வருகிற போது மார்க்கத்தை நாம் அணுகுகிறோம், அது முடிந்து விட்டால் விட்டு விடுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், ஃபம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய கையிலே அவருடைய அந்த பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அத்தனை வருடங்களுக்குரிய எல்லா விதமான செயல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பதிவு செய்யப்பட்ட அந்த பட்டோலையை அல்லாஹ் தஆலா என்ன செய்வார் என்று சொன்னால், சிலர்களுக்கு அவருடைய வலது கரத்திலே கொடுப்பான், ஹதீஸிலே வருகிறது சிலர்களுக்கு இடது கரத்திலே அதனை பெறுவார்கள், சிலர்கள் முதுகுக்கு பின்னால் இருந்து பெறுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. அவருடைய இந்த உலக செயல்பாடுகளை பொறுத்து அவர்களுக்கு அந்த அவருடைய அந்த பட்டோலை வழங்கப்படும். அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான், யார் தன்னுடைய அந்த பட்டோலையை வலது கணத்திலே பெறுகிறார்களோ, அவருடைய கேள்விகளுக்கு லேசாக இருக்கும், கஷ்டமான கேள்விகளுக்கு இருக்காது. அப்ப முதல்லேயே அவர்கள் செய்த அமல்நாம அவர்களுக்கு வழங்கப்பட்டு விடும். முதல்ல அவர்களுடைய பெயரை கூப்பிடப்படும், கூப்பிடப்பட்டு அழைக்கப்பட்டு அந்த அமல்நாமாவுடைய கைகளிலே வழங்கப்படும். அதை பார்ப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நான் செய்த எந்த செயலும் இதிலே எழுதாமல் விடப்படவில்லையே. எத்தனையோ எத்தனையோ செயல்கள் நாம் மறந்திருப்போம், ஆனால் எந்த செயலுமே அதிலே பதிவு விடாமல், அதாவது விடாமல் எழுதப்பட்டிருக்கும், அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இது என்ன, இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று மனிதன் அதை வாங்கி அதை பார்த்து ஆச்சரியப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், மறுமை நாள் வந்துவிட்ட போது அல்லாஹு தஆலா யஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமத்தி, மனிதர்களை அல்லாஹ் எழுப்புவான், கமா வலதுகும் முஹாத்துகும் குஃபாத்தன் உராத்தன், அவருடைய தாய் அவரை அந்த அந்த மகனை எப்படி பெற்றெடுத்தாலோ அப்படி அப்படி நிலையிலே, அதாவது உடுமானம் இல்லாத நிலையிலே, நிர்வாணமான நிலையிலே எழுந்து கொழுந்து நிறுத்தப்படுவான். கபன் துணியெல்லாம் அங்கு கூட வராது. எல்லா மனிதர்களும் நிர்வாண நிலையிலே கொழுந்து நிறுத்தப்படுவார்கள். இப்படி சொன்ன போது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லா, ஆண்களும் பெண்களுமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே ஒரே திடலிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள், ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் சரி ஒரே திடலிலே வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்ன போது ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப வெக்கமாக ஆகிவிட்டது. யா ரசூலுல்லாஹ், இது என்ன கைசேதமாக இருக்கிறது, எனக்கு ஏற்பட்ட துன்பமே அப்படின்னு சொல்லி சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவை பார்த்து, யா பின்த் அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய அபூபக்கர் அபு குஹாஃபாவுடைய மகளே என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதரும் அவர் அவர்களுடைய நிலையை நினைத்து கவலைப்பட்டு துக்கப்பட்டுக் கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப் போகிறானோ என்ற துக்கத்திலே தலையை மேலே உயர்த்தி விரலாக நின்று கொண்டு இருப்பார்களே தவிர பக்கத்தில் யார் நிற்கிறான்னு பார்க்க மாட்டாங்க, அந்த எண்ணமே வராது. நம்ம அருகிலே நிற்கக்கூடியவர் யார், எப்படிப்பட்டவர், நமக்கு பழக்கமானவரா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த ஆணும் எந்த பெண்ணையும் அங்கே பார்க்க மாட்டான், அந்த அளவுக்கு தனக்கு இடம் கொடுக்காது. ஒவ்வொருவரும் அவருடைய வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். அந்த அச்சத்தின் காரணத்தினால் அவருடைய உடலிலே இருந்து வழிகிற வேர்வை துளிகள் செல்லாலும் சொல்லி காட்டுகிறார்கள். சில பேர்களுக்கு கணுக்கால் வரையிலும் இருக்கும் வேர்வை, சில பேர்களுக்கு முட்டி வரையில் இருக்கும், சில பேர்களுக்கு தொடை வரையில் இருக்கும், சில பேர்களுக்கு இடுப்பு வரையிலும் இருக்கும், சில பேர்களுக்கு வயிறு வரையிலும், சில பேர்களுக்கு கழுத்து வரையிலும் அந்த வேர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள். அந்த அச்சத்தின் காரணத்தினால், பயத்தின் காரணத்தினால் மிக சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த எஜமானுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த அந்த உணர்வின் காரணத்தினால் அவ்வளவு பயம் ஏற்பட்டு விடும். அந்த பயத்தில் போய் யாரை போய் எங்க போய் தேடுறது, யாரை பார்க்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், அந்த நிலையிலே காஃபிர்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், யா அர்ஹமுர் ராஹிமீன், எங்கள் மீது கருணை காட்டு, எங்களை நரகத்துக்கு அனுப்பியாகிலும் கருணை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னானா, அங்கே நிற்பது அவர்களுக்கு நரகத்தினுடைய கொடுமையை விட அதிக கொடுமையாக இருக்கும். நரகத்திலேயாவது எங்களை போட்டு நாங்கள் அங்குமே கடந்துடுறோம், இங்கே எங்கனால் நிக்க முடியலன்னு சொல்லி காபிரிகள் சொல்வார்கள் என்று செல்லலாம் சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளவு பயம், அவ்வளவு துக்கம், அந்த பயத்தை வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு தவறு செய்த ஒரு மனிதன் அதாவது அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யறான்னு வச்சுக்கிறேங்க, அரசாங்க அதிகாரிகள் வந்து விட்டால் எவ்வளவு நடுக்கம் ஏற்படும், அதை நம்ம வாயால சொல்ல முடியுமா? எல்லாம் படைத்த எஜமானுக்கு முன்னால் நிற்கிற போது எவ்வளவு நடுக்கமும் எவ்வளவு திடுக்கமும் உண்டாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு நடுக்கத்திலும் திடுக்கத்திலும் மனிதன் நின்று கொண்டிருப்பான், யாரும் வாய் திறந்து பேச முடியாது. நான் சொல்ற வாரம் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் சொன்னது போல மனிதர்கள் அலைமோதியவர்களா நெய்மார்களிடத்தில் ஆதம் அலைஸ்லாத்துல போவாங்க, நூஹ் அலைஸ்லாத்துல போவாங்க, இப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நூஹ் அலைஸ்லாத்துல வருவாங்க, வந்தவொடனே அவங்க சொல்லுவாங்க, என்னால நான் வந்து தகுதி இல்லை, உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய தகுதி என்னிடத்துல இல்லை, நான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கவலையில இருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு துக்கத்தில இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு 100 வயதை 1000 ஆண்டுகள் வாடுகிற அந்த பாக்கியத்தை கொடுத்தான், 950 ஆண்டுகள் நான் மக்களுக்கு போதனை செய்தேன், ஆனால் என்னிடத்திலே இஸ்லாமானவர்கள் மிக குறைவுதான், வெறும் 83 பேர் தான், எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணி 950 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 83 பேர். அதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அவர்களுடைய மனைவியும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்திற்கு வரவில்லை, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அதை அங்கே சொல்லி காட்டுவார்கள், என்னுடைய பிள்ளையா, என்னுடைய மகனை என்னால் அல்லாஹாலுடைய வழிக்கு கொண்டு வர முடியவில்லை, இது சம்பந்தமாக அல்லாஹால என்னிடத்தில் என்ன கேள்வி கேட்போனோ என்று நான் அஞ்சு கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மகனை கூட அவனை திருத்த முடியலையா, அவனை கூட அவனை நல்லா வளர்த்த முடியலையான்னு அல்லாஹ் கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று மிகப்பெரிய உருள் அசிம் என்று சொல்லுகிறேன். நபிமார்களிலே உறுதி வாய்ந்த நபி என்ற பட்டம் பெற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் எம்மாத்திரம், அந்த அளவுக்கு திடுக்கமும் அந்த அளவுக்கு அச்சமும் பயமும் நிறைந்திருக்கிற அந்த இடம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு தஆலாவுடைய அந்த சுய விருப்பம், அவனுடைய சுய விருப்பம், அங்க யாரும் தலையிட முடியாது. சில ஒரு மனிதரை அல்லாஹ் அழைப்பானாம், அழைத்து விட்டு கேட்பானாம், இந்த எந்த குற்றங்களை எல்லாம் நீ செய்தியா, செய்தியா அல்லாஹ், இதெல்லாம் நான் உலகத்துல மறைச்சனா இல்லையா அல்லாஹ் கேட்பான், இதெல்லாம் மறைச்சனா இல்லையா, மறைச்ச, நீ மறைச்ச, அதெல்லாம் நான் மாற்றி சொல்ல, இவ்வளவு குற்றங்களை நீ செய்திருக்கிறாய், நான் உலகத்தில் அதனை மறைத்து இருக்கிறேன், அதற்கு ஏதாவது எனக்கு நன்றி செலுத்தினியா, அது அல்லாஹ் இவ்வளவு குற்றங்களை நம்மளை மறைச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு உனக்கு எப்பாவது ஏற்பட்டதுண்டா, அதற்காக என்னை வணங்கி இருக்கிறாய், அதற்கு பிறகு நீ திருந்தினாயா, இல்லையா அல்லாஹ் நான் திருந்தல, மீண்டும் மீண்டும் நான் செய்திருக்கா இருந்தேன். அல்லாஹ் சொல்லுவான், சரிப்போ உலகத்தில் நான் மறைச்சது போல இன்றைக்கு உன்னுடைய குற்றங்களை நான் மறைத்து விட்டேன், உலகத்திலே உன்னுடைய குற்றங்களை மன்னித்தது போல இன்றைக்கு மன்னித்து விட்டேன், இப்போ ஹிசாப் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹ் அனுப்பி விடுவான், கேள்வி கணக்கே இல்லாமல் அந்த மனிதன் சொர்க்கத்திற்கு போவான் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கணுமே, அப்படிப்பட்ட மனிதனாக நாம் இருக்க வேண்டுமே, எத்தனை பேர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், சில பேர்கள் அப்படியாக அனுப்பப்படுவார்கள், இன்னொரு மனிதர் அழைப்பான், அல்லாஹு தஆலா கேட்பான், உன்னுடைய பட்டோலை படித்து பார்த்தாயா என்று கேட்பான், ஆம் யா அல்லாஹ் படித்து பார்த்தேன், அல்லாஹ் சொன்ன அதுல சொல்றது எல்லாம் உண்மைதானான்னு கேட்பான், ஆமா எல்லாம் உண்மைதான், இதுல யாராவது எழுதிய மலக்குமார்கள் முன்கண்ணக்கு கிராமன் காத்து என்ற மலக்குமார்கள் இதுல ஏதாவது அதிகப்படியாக எழுதியிருக்கிறார்களா அல்லது பொய்யாக எதை எழுதியிருக்கிறார்களா என்று நீ நினைக்கிறையா என்று கேட்பான், இல்லையா அல்ல நான் செய்ததை வைத்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சரி, இதற்கு ஏதாவது நீ காரணம் சொல்ல விரும்புறியா, குற்றம் செய்யற ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலே காரணம் சொல்லி திருவான், குடிகாரில போய் ஏன் குடின்னு குடிக்கிறேன்னு கேளுங்க 100 காரணம் சொல்லுவான், திருடன் போய் ஏன் திருடினான் கேளுங்க 100 காரணம் சொல்லுவான், அங்கே ஒரு காரணமும் சொல்ல முடியாது, அவன் சொல்லுவான் யாரெல்லாம் என்னால இந்த காரணமும் சொல்ல முடியல, எனக்கு எந்த விதமான காரணங்களும் கிடைக்கவில்லை என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், உன்னை மன்னிச்சிட்ட போ, உன்னை மன்னிச்சிட நீ சொர்க்கத்துக்கு போ, உனக்கு எந்த கேள்வி எனக்கு இல்லைன்னு அனுப்பி விடுவான் என்று சொல்லலாம் சொல்லி காட்டுகிறார். இப்படி சில பேர்களுக்கு நடக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும் நினைக்க கூடாது, ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு தஆலா 70,000 பேர்களை சுவனத்திலே அனுப்பி விடுவான், கேள்விகளுக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான், அந்த 70,000 பேர்களும் இந்த உலகிலே வாழுகிற போது அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமான் கொண்டவர்கள், முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள், அந்த மாதிரி அந்த 70 பேர் சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம போகணும்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் உக்காசா என்று சொல்கிற சஹாபி யாரு சொல்லலாம், என்னையும் ஒருத்தனா அதுல சேர்த்துக்கிறீங்களேன்னு கேட்டாங்க, யாரு ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்த சஹாபிகளை ஒருவர், என்னையே அந்த ஒரு ஆள் அதுல ஒரு ஆளா சேர்த்துக்கிறேங்க, செல்லாலும் சொன்னாங்க நீங்களும் அதுல உண்டுன்னு சொன்னாங்க. இன்னொரு மனிதர் எழுந்து கேட்டார், அவர் முனாஃபிக்காக இருந்தார், அவர் சொன்னார் யாரும் சொல்ல என்னையே அதுல சேர்த்துக்கிறீங்கன்னு, உங்களை விட உக்காசா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள் செல்லாலும் சொன்னவர்கள். இப்படி சில விஷயங்கள் நடக்கும். ஆனா அதுல எல்லாருமே போயிருவோம்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் கூட மனிதன் நான் அன்றைக்கு சொல்லி காட்டினேன், சுவர்க்கத்தினுடைய வாசலில் நுழைந்த பிறகும் கூட ஒரு மனிதன் நரகத்திற்கு அனுப்பப்படுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இன்னொரு மனிதரை அழைத்துக் கொண்டு வருவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த மனித வாழ்நாளில் ஒரு நன்மை கூட செய்திருக்க மாட்டான். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், பெருநாளைக்கு தொழுக வர மாட்டாங்க, இந்த ஜும்மா அன்னைக்கும் வர மாட்டாங்க, அப்படியே காபிர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்துருவாங்க. ஆனா நம்ம அவங்களை கொண்டு வந்து முஸ்லீம் மாதிரி என்ன செய்வோம், குளிப்பாட்டி தபன் கபன் போட்டு தபன் பண்ணி அடக்கம் தொழு வச்சு அடக்கம் செய்திருவோம். இஸ்லாத்துல இருக்கிறான் என்று தான் பேர், இஸ்லாத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்படி எத்தனையோ மனிதர்களை நாம பார்க்கிறோம். கியாமத்து நாளில் அப்படி ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், அவன் இடத்துல எந்த நன்மையும் இருக்காது, முழுக்க முழுக்க தீமைகள் தான் இருக்கும். அவன் நரகவாதின்னு அவனே முடிவு செய்திருவான். அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹால சொல்லுவான், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவான். ஏன்னு சொல்லி கேட்கப்படும், யாழ்லா இவன் என்ன நன்மையே, எந்த நன்மையுமே இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவார், இன்றைய தினத்தில் யாரும் மனிதம் இழைக்கப்பட மாட்டார்கள், யாருக்கும் ஒரு சிறு நூல் அளவுக்கு ஒரு கடுகளவுக்கு துரோகம் இழைக்கப்படாது, அவனுடைய நன்மை ஒண்ணு என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லி ஷஹாதத்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்னு சொல்லி ஈமான் கொண்டிருக்கிறானே, அந்த ஈமானை என்ன செய்யப்படும், அங்கே கொண்டு வரப்படும். ஹதீஸிலே வருகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனுடைய அமல் நாமா 99 சிஜ்ஜில், அந்த சிஜ்ஜிலுக்கு என்ன கணக்குன்னு தெரியல, எவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியல. ஹதீஸிலே வருகிறது, பார்வை எந்த அளவுக்கு போய் எட்டுமோ அந்த அளவுக்கு அந்த ஏடுகள் இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கும் ஒவ்வொரு ஏடுகளும். அப்படி 99 ஏடுகள் அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். இவனுடைய இவன் செய்தது, உலகத்தில் செய்தது எல்லா கணக்கும் அங்க வரும், ஒன்றுமே அதுல விடுபட்டு இருக்காது. அதை பார்ப்பான், அவன் ஆச்சரியப்படுவான், நம்ம இவ்வளவு குற்றம் செய்திருக்கிறோமா, இவ்வளவு பாவம் செய்திருக்கிறோமான்னு சொல்லி ஆச்சரியப்படுவான். அவன் தன்னைத்தானே முடிவு செய்து கொள்வான், நமக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்காது, நாம் விமோசனம் பெற முடியாது என்று முடிவு செய்திருப்பான். அந்த 99 சிஜ்ஜிலும் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பின்னால அல்லாஹ் சொல்லுவான், இவனுடைய ஒரு நன்மை இருக்கிறது, அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவான். அது ஒரு சின்ன சீட்டிலே, ஒரு சின்ன காகித துண்டிலே எழுதப்பட்டிருக்கிற அஷ்ஹது அல்லா இலா இல்லல்லா வாஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமா அவன் மொழிந்திருப்பான். அதை சொல்லித்தான் இஸ்லாத்துக்கு வர முடியும், அதை கொண்டு வரப்படும். அந்த மனிதன் நினைப்பானான், செல்லதாரன் சொல்கிறார்கள், அந்த மனிதன் நினைப்பானான், இந்த அதாவது கண்கள் எந்த அளவுக்கு கண்ணுடைய பார்வைப்படுமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தீமைகளுக்கு மத்தியில் இந்த சீட்டு எந்த இதை பெறும், எந்த எடையை பெறும் அப்படின்னு தனக்குத்தானே அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அதை ஒரு தட்டிலே வைக்கப்படும், அந்த 99 ஏடுகளையும் ஒரு தட்டிலே வைக்கப்படும். இவன் சொல்லி அந்த ஷஹாதத்து கலிமாவுடைய அந்த சீட்டை ஒரு தட்டிலே வைக்கப்படும், அந்த 99 ஏடுகளும் கனமிழந்து போய்விடும். அல்லாஹ் தஆலாவுடைய பேருக்கு முன்னால் அத்தனையுமே கனமிழந்து போய்விடும். இதெல்லாம் மனசறிஞ்சு சொல்லியிருக்கணும், அல்லாஹ் நம்முடைய எஜமான் எண்ணத்தோடு சொல்லியிருக்கணும், அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. அந்த அளவுக்கு எல்லாம் கியாமத்து நாளில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை செல்லதாசன் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அமரும் நாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்கிற மிகப்பெரிய சஹாபி, போர்க்களங்களிலே போர் படை தளபதியாக இருந்து பல போர்களிலே வெற்றி வாகியவர்கள், சிவனத்திற்கு சொந்தக்காரர். அவர் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு உமர் அல்லாஹ்வுடைய காலம் ஆட்சி காலம் எல்லாம் முடிந்து அலிர்லாவுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அந்த சூழ்நிலை அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள், கடுமையான முறையில் அழுகிறார்கள். அவன் மகன் அப்துல்லா பக்கத்தில் இருக்கிறார், அவர் சொல்கிறார், ஏன் அழுகிறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பத்தி இப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி எல்லாம் உங்க சிறப்பு பத்தி சொல்லியிருக்காங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய்யாயிடுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பற்றி சுவனவாசி என்று சொன்னால் அவர் சுவனவாசி தான், சந்தேகம் கிடையாது. யாரை பார்த்து நரகவாசி என்று சொன்னாரோ அவர் நரகவாசி தான். உங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ் தஆலா உங்களை இப்படி எல்லாம் கண்ணியப்படுத்துவான் என்று சொல்லி இருக்கிறானே, அப்படி இருக்கிற போது இப்பதே எனக்கு கவலைப்பட்டு அழுகிறீர்கள் என்று அவருடைய மகனார் கேட்டபோது அமரும் நாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், மகனே உனக்கு அது மட்டும்தான் தெரியும், அதுக்கு முன்ன பின்ன உள்ள விஷயங்கள் உனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மீது நம்பிக்கை இல்லாமில்லை, தன்னுடைய பலகீனம், தன்னுடைய அந்த சூழ்நிலை, அதை குறித்து சொல்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த நிலையிலே ஒரு காலம் இருந்தது, அந்த நேரத்திலே நான் இந்த உலகத்திலே எல்லாத்தை விடவும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நான் பகைத்துக் கொண்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்கிறது என்று சொன்னால் அது முகம்மதுடைய மகம் முகம்தான். அதன் காரணமாக அவரை தீர்த்தி கட்டிவிட வேண்டும், அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த வெறியிலே நான் தெரிந்து கொண்டிருந்தேன். அது ஒரு காலம். அந்த காலத்திலே நான் மரணித்திருந்தால் நிச்சயமாக நான் நரகத்திற்குத்தான் சென்றிருப்பேன், சந்தேகம் இல்லாமல். ஆனால் அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நான் விளங்கிக் கொண்டேன். அவர்களோடு நான் இணைந்து இஸ்லாத்திலே இணைய வேண்டும் என்று நாடி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற பள்ளிவாசலிலே சென்று நான் அவரிடத்திலே நான் இஸ்லாத்திலே வந்து வருவதற்கு விரும்புகிறேன் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன போது சந்தோஷப்பட்டு தன்னுடைய இரு கரத்தையும் அம்ருநாஸ் அவர்களை பார்த்து நீட்டினார்கள். என்னுடைய கரத்திலே உங்களுடைய கரத்தை சேருங்கள் என்று நீட்டிய போது நான் கரத்தை இழுத்துக் கொண்டேன். இப்ப ரசூல்லா கேட்டாங்க, அமர்பனாசே என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டாங்க. சொன்னார்கள், யார் ரசூலல்லா, இதுவரையிலும் நான் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன், எத்தனையோ முஸ்லிம்களை கொன்றிருக்கிறேன், எத்தனையோ போர்களிலே உங்களுக்கு எதிராக சதிவலை செய்திருக்கிறேன், உங்களை தீர்த்து காட்ட வேண்டும் என்று கொலைவெறியோடு அலைந்திருக்கிறேன். இப்போது நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவானா? அப்படி மன்னித்து விடுவான் என்று உத்தரவாதம் தருவதாக இருந்தால் நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு இஸ்லாத்துல வர்றவங்களுக்கு இந்த மாதிரி எந்த உத்தரவாதமும் கொடுக்க தேவையில்லை. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா போதும், வந்துருவாங்க. ஏதாவது ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு கல்யாணம் இஸ்லாத்துல வந்துரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்துருவாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம், இவர் இஸ்லாத்துல வந்துட்டாரு, என்ன இஸ்லாத்துல வந்து என்ன லாபம் இஸ்லாத்துக்கு? யார் இஸ்லாத்துக்கு வர்றதுனால இஸ்லாத்துக்கு லாபம் கிடையாது, அவங்களுக்கு லாபம். ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்திற்கு வந்தவங்களுடைய வரலாறு ஆராய்ந்து பாருங்கள், முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, துன்பப்பட்டிருப்பாங்க, கேவலப்படுத்தப்பட்டிருப்பார்கள். முகமது கிளே குத்திச்சண்டை இவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் முதல்ல அமெரிக்காவுடைய ஒரு பிரஜை, அவர் கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தது இஸ்லாமியர்கள் பெரும் அதாவது ரொம்ப பெருசா நினைச்சிட்டு தலையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் சொன்னா, நிறைய பதக்கங்களை அமெரிக்காவுக்கு பெற்றுக் கொடுத்தார் தன்னுடைய வீர விளையாட்டின் காரணமாக. ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு ஹோட்டலுக்கு போகிறார். அங்கே போன போது நண்பர்கள் எல்லாம் அந்த வாசல்ல நிற்கக்கூடிய காவலால் அனுமதித்து விட்டான். இவர் கருப்பாறு கருப்பர் என்ற காரணத்தினால் இவர் வெளியே தள்ளிட்டான். அதிலே ஏற்பட்ட விரக்தி, இந்த இனத்திற்கு இந்த கருப்பு நிறத்திற்கு இவர்கள் இவ்வளவு கோபப்பட வெறுக்கிறார்களே என்று சொல்லி தான் வாங்கிய அத்தனை மடல்களையும் கொண்டு போய் கடலிலே தூக்கி எறிந்தார், இஸ்லாத்தை நோக்கி வந்தார். அதுக்கு பிறகு இஸ்லாத்திலே அவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை ஏற்பட்டது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தால் அவர்கள் இஸ்லாத்தின் மூலம் தான் பயனடைந்து அடைப்பார்களே தவிர அவர்களின் மூலம் இஸ்லாத்துக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, இஸ்லாத்தில் இணைந்த பிறகு இஸ்லாத்திற்கு வலுவூட்டினார்கள், தன்னுடைய ஆயுள் முழுவதும் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்டவர் தான் அமர்முனாஸ் அவர்களும். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவாதம் தருவதாக இருந்தால் நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ருநாஸ் அவர்களே உங்களுக்கு தெரியாதா, எந்த ஒரு மனிதன் புதுசா இஸ்லாத்துல வந்துட்டா எப்போது அவன் கலிமா சொல்லிவிட்டானோ அவன் கடந்த காலத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? எந்த ஒரு மனிதர் ஹிஜ்ரத் வந்து விட்டால், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கு இஸ்லாமியனாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து விட்டால் அப்படி கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? எந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டால், அந்த ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக ஆகிவிட்டால், அவருடைய கடந்த காலங்களில் அவர் செய்துவிட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபோது நான் கரத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தோடு இணைத்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்திலே நான் மரணித்திருந்தால் நான் சோனவாசிதான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்குரிய பின்னால் ரசூலுல்லாஹ் இந்த உலகை விட்டு பிரிந்த பின்னால் நான் வாழ்ந்த காலங்கள் இருக்கிறது, அது ஒரு குழப்பமான காலம். அதிலே நான் நல்லவனா, நான் சுவனவாசியா, நான் நரகவாசியா என்பது என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியவில்லை. எனவே ஹிசாபடி அந்த கணக்குடைய நாளை நினைத்து நான் வருந்துகிறேன், அழுகிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய சஹாபிக்கு கூட அந்த கவலை இருந்திருக்கிறது, அந்த துக்கம் இருந்திருக்கிறது. இறைவன் சன்னிதானத்திற்கு முன்னால் எப்படி நாம் சென்று நின்று என்ன பதில் சொல்வோம் என்ற கவலை இருந்திருக்கிறது. நம்மளால் அவங்கள விட பெரிய ஆள் ஆயிட்டோம், அதனால எந்த கவலையுமே கிடையாது. சாதாரணமா சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான், அது அப்பதான் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளையில இன்னொரு செய்தியை சொல்லலாம் சொல்லி காட்டுகிறார்கள். அங்க போய் எந்த பதிலும் சொல்ல முடியாது, பதில் சொல்லி ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, அங்க இங்க சொல்லுவது மாதிரியே வெற்றி பெற முடியாது. ஒரு மனிதனை அழைப்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ்விடத்திலே, என்னப்பா இத்தனை வருஷம் உனக்கு நான் கொடுத்தனே, நீ என்ன அதுல செய்த, என்னை வணங்கினாயா, அந்த என்னுடைய வணக்கத்திலே அந்த நாட்களை கழித்தாயா, உன்னுடைய வயதை அதுக்கு பயன்படுத்தினாயா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான். இவன் ரொம்ப புத்திசாலித்தனமா அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யா அல்லாஹ் நீ எனக்கு வயசை கொடுத்த உண்மைதான், 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், ஆனா எனக்கு நீ நிறைய செல்வத்தை கொடுத்துட்ட, நிறைய பொருளை கொடுத்துட்ட, அதை பராமரிப்பு பண்றதுலேயே என்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது, போய்விட்டது, உன்னை வணங்குவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான், உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது போல பதவியும் செல்வத்தையும் வேற எந்த மனிதருக்கும் கொடுக்கவில்லை. அவர்கள் அழைத்து கேட்பான், உங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தேன், யாருக்கும் கொடுக்காத செல்வத்தை அல்லாஹ் எனக்கு நீ தந்தாய், யாருக்கும் கொடுக்காத பதவியை அல்லாஹ் கொடுத்தான், உலகத்தையே ஆட்சி செய்கின்ற பதவி, பதவியை சொல்லி இந்த செல்வத்தை சொல்லி அல்லாஹ் இடத்துல தப்பிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலே அல்லாஹ் கேட்பான், அப்படி இருந்தும் கூட ஒரு வக்தாவது நீங்கள் என்னை வணங்காமல் விட்டுவிட்டு இருக்கிறீர்களா என்று கேட்பான். யாழ்லா ஒரு நிமிடம் ஒரு வக்து கூட நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை நான் வணங்கியிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அவனை பிடியுங்கள், அவனை உள்ளே நரகத்திற்குள்ளே தள்ளுங்கள் என்று சொல்லுவான். இன்னொரு மனிதனை அழைப்பான், அவனிடத்திலே இதே கேள்வி கேட்கப்படும், அவன் சொல்லுவான், யாழ்லா என்னை வயசை கொடுத்தே ஆனா எனக்கு நோயை கொடுத்துட்டேன், அந்த நோயிலேயே என்னுடைய சகல ஜீவித காலமும் முடிந்து விட்டது போய்விட்டது, உன்னை வணங்குவதற்கு என்னால் முடியவில்லை, உன்னை துதிப்பதற்கு என்னால் முடியவில்லை என்று சொல்லும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்களை கூப்பிடுவான். அவர்களுக்கு கொடுத்தது போல நோயை இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்களா, அல்லாஹ்வை வணங்காமல் விட்டார்களா என்றால் இல்லை, ஒரு நிமிடமும் கூட அப்படி இருந்ததில்லை. அந்த மனிதன் நரகத்திற்கு தள்ளப்படும். மூன்றாவது ஒரு மனிதன் அழைக்கப்படும், அவனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான், அல்லாஹ்னுக்கு நீ நிறைய ஏழ்மையை கொடுத்துட்ட, வறுமையை கொடுத்துட்ட, அந்த வறுமையின் காரணத்தினால் இந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய கட்டாயம் என்னிடத்தில் இருந்த காரணத்தினால் நான் உன்னை தொழ முடியவில்லை, உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்ன போது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். உலகத்திலேயே மிக மிக ஏழ்மையான நிலையிலே தங்களுடைய வாழ்க்கை கழித்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு கொடுத்தது போன்ற ஏழ்மையை அல்லாஹ் கொடுக்கல. அவ்வளவு பெரிய ஒரு நபியாக இருந்தும் கூட அவர்கள் படுத்து கிடப்பதை கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள், ஒரு தலைவாணி கூட அவங்களால வாங்கி வைக்க முடியல, தலைக்கு கிடக்கிற செங்கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அல்லது குச்சிகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலைக்கு தலையணியாக துணையாக வைத்திருப்பார்கள். அப்படி இந்த உலகிலே மிக ஏழ்மையாக வாழ்ந்தன ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் அழைத்து கேட்பான், அவர்களின் ஒருபோதும் யா அல்லாஹ் நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்வார்கள். அந்த மனிதன் நரகத்துக்கு அனுப்பப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி அஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் அல்லாஹ் தாலானு வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார்கள், அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்னு வர்றாங்க, என்னன்னு கேட்கிறாங்க ரெண்டு பேரும், ஏன் நீங்க வீட்டை விட்டு வந்தீங்க, இரவு நேரம் சொன்னாங்க, ரொம்ப கடுமையான பசி, தூங்க முடியல, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பசியினுடைய காரணத்தினால் தூக்கம் வரவில்லை, அதனால வெளியில வந்திருக்கேன், நானும் அந்த காரணத்தினால தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கிறது போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வீட்டை விட்டு வெளியிலே வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே பார்த்து கேட்கிறார்கள், நீங்க ஏன் வெளியே வந்தீங்க இந்நேரத்தில், எல்லா மனிதர்களும் அசந்து தூங்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களை எது வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது, அதே பசிதான். இந்த மூன்றுவர்களும் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சஹாபி வீட்டுக்கு போலாம், அவர் ரொம்ப உபசரிக்கக்கூடியவர், அவருடைய வீட்டுக்கு போனாங்க. மூன்று பேரும் அவருடைய வீட்டுக்கு போன போது அங்கே அவர் தோட்டத்தில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். மனைவி வந்து வாங்க அவங்கள அழைச்சி உட்கார வச்சாங்க, கணவனுக்கு தகவல் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் உமர்ரதான பார்த்த உடனேயே அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இன்னைக்கு சிறந்த விருந்தாளிகள் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொல்லி வேகமாக சென்றார். ஒரு பேரித்தம்பள கொலையை அப்படியே அறுத்து கொண்டு வந்து, முதல்ல இதை சாப்பிடுங்க, நான் இப்ப கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு உணவு தயார் பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த பேரித்தம்பள கொலையை கொண்டு வந்து வைத்தார், தண்ணீரை கொண்டு வந்து வைத்தார். அதுக்கப்புறம் கத்தியை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டை அறுப்பதற்காக வேண்டி போன போது செல்லாலு சொன்னாங்க, பார்த்து ரொம்ப குட்டியா இருக்கிறத போய் அறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாங்க. போய் ஒரு ஆட்டை அறுத்தாரு, கொஞ்ச நேரத்தில் சமையல் ரெடி ஆயிடுச்சு, ரொட்டியும் கறியும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. மூன்று பேர்களும் சாப்பிட்டார்கள், பசியின் காரணமாக சாப்பிட்டார்கள், தண்ணீர் குளிர்ந்த நீரையும் குடித்தார்கள். வெளியில வந்தபோது செல்லாலு சொன்னார்கள், நாம சாப்பிட்டமே இந்த சாப்பாட்டுக்கு நம்ம அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நாம இந்த உணவு உண்ட உணவுக்கு கூட அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேள்வி கணக்கிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அந்த இரண்டு சஹாபாக்களும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பசி கொடுமையின் காரணமாக நாம சாப்பிட்டோமே, அதுக்குமா அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாகித்த நேரத்திலே குளிர்ந்த நீரை நீங்கள் குடித்திருந்தாலும் கூட அந்த நீருக்கு கூட நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். எவ்வளவு கடுமையா இருக்கும். அப்படியெல்லாம் கேள்வி பதில்கள் சில நேரங்களிலே கடுமையாக இருக்கும் என்பதனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் எப்படி நாம் இங்கே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் கூறிய சகோதரர்களே. மேலும் ஹதீஸிலே வருகிறது, கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து ஒரு நன்மை இருந்தா போதும், அவன் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஒரே ஒரு நன்மை தான் குறைவா இருக்கும். அந்த மனிதன் வருவான், தன்னுடைய மகனை தேடி வருவான், மகன் எங்க இருக்கிறான் தேடி தேடி வருவான். அவன் வந்து ஒரு நன்மையை கொடுக்கிறதுனால அவன் சொர்க்கத்திலே தடை செய்யப்பட மாட்டான், அல்லது ஒரு நன்மையை கொடுப்பதனால அவன் நரகத்துக்கு போயிட மாட்டான். அவன்கிட்ட நிறைமை நன்மைகள் ஏராளமாக இருக்கும். அப்படி இருந்த நேரத்திலும் கூட அவன் சொல்லுவான், இவன் போய் தன்னுடைய தந்தை மகனிடத்திலே சொல்வான், மகனே என்னை தெரிகிறதா, உலகத்திலே உனக்கு நான் தந்தையாக இருந்தேன், உனக்காக நான் எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறேன், எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன், உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தினேன், உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தேன் எல்லாத்தையும் சொல்லுவான். சொல்லிட்டு கேட்பான், ஒரே ஒரு நன்மை இருந்தா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், உன்னிடத்துல இருந்து அந்த ஒரு நன்மை எதிர்பார்த்துதான் நான் இங்க வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அவன் சொல்லி விடுவான், நீங்க அதை என்னால கொடுக்க முடியாது. உலகத்துல யாரு வேணாலும் யாருக்கு உதவி செய்யலாம், அது வேற விஷயம். ஆனால் இங்கே எனக்கு இருக்கிற நன்மை ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் தர முடியாது, தயவு செய்து வேற இடத்த பாருங்கன்னு சொல்லிடுவான். இந்த நன்மையினுடைய மதிப்பு என்னங்கிறது அப்பதான் தெரியும். மனைவிடத்திலே போவான், மனைவிடத்திலே சொல்வான், நான் உனக்கு உலகிலே கணவனாக இருந்தேன், உனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தந்தேன், இப்படி எல்லாம் நீ கேட்டதெல்லாம் நான் செய்து கொடுத்திருக்கேன், நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் உன்னை அழைத்துட்டு போயிருக்கிறேன், இப்படி எல்லாத்தையும் நினைவுபடுத்தி கேட்பான், எனக்கு ஒரு நன்மையை கொடு, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அந்த ஒரு நன்மையை உனக்கு கொடுப்பதால் அவளுக்கு நஷ்டம் உண்டாகாது என்ற போதிலும் கூட கொடுக்க மாட்டாள். எந்த மனிதனும் தந்தைக்கு பிள்ளை கொடுக்க மாட்டான், பிள்ளைக்கு தந்தை கொடுக்க மாட்டான், கணவனுக்கு மனைவி கொடுக்க மாட்டாள், மனைவி கணவனுக்கு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இடம் ஹிசாபுடைய இடம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உழைப்பின் மூலம் எதை சேர்த்து வைத்திருக்கிறானோ அது ஒன்றை மட்டுமே கொண்டுதான் நான் இங்கே முன்னேற முடியும், ஈடேற்றம் அடைய முடியும். அப்படி இருக்கிற போது எந்த தைரியத்தில் நாம் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த துணிச்சலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அனுப்பக்கூடிய சகோதரர்களே. தொழுகை கிடையாது, இபாத்து கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு நல்ல காரியங்களை செய்யறது கிடையாது, எப்படி நாம் அங்கீடைய ஈடேற்றம் அடைய முடியும்? சிந்தித்து செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்ம மீது கருணை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னது போல எந்த கேள்வி எனக்கும் இல்லாமல் சுவனத்திலே நுழைவார்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருவானாக, நம்முடைய கேள்வி கணக்கை அல்லாஹு தஆலா லேசாக்கி தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் யஸ்ரி ஹிசாபனா, எங்களது கேள்வி கணக்கை லேசாக்கு என பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் அந்த நிலையில் அந்த மறுமையினுடைய எல்லா விதமான அமல்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சுவனத்திற்கு அனந்தரக்காரர்களாக நம்மை யாத்திரா ஆக்கி வைப்பானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவான் அஹமதுல்லா ரபுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்தோடு